கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20.
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him and he with me. Behold, I stand at the door and knock. இதோ நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வாசிக்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று அங்கே ஆரம்பிக்கிறது. அருமையாருளே, நான் இந்த வசனங்களிலிருந்து கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த எக்ஸால்டேஷன் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் இன் த சர்ச். த ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த எக்ஸால்டேஷன் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் இன் த சர்ச். சபையிலே கிறிஸ்து புறக்கணிக்கப்படுதலும் அந்தி கிறிஸ்துவுக்கு அந்திகிறிஸ்து உயர்த்தப்படுதலும், ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் எக்ஸால்டேஷன் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். சுருக்கமாக சொன்னா அப்படி, ஏ கிறிஸ்து புறக்கணிக்கப்படுதலும் அந்தி கிறிஸ்து உயர்த்தப்படுதலும் எங்க நடக்கிறது? சபையிலே அவ்விதமாக இருக்கிறது. நம்முடைய சபையில் அல்ல, சபை என்று சொல்லும்போது ஸ்தாபனத்தை குறிக்கிறது. சர்ச் என்றால் இங்கே ஸ்தாபனம், நம்ம வந்து பிரைடா இருக்கிறோம். நம்ம பிரைடு மத்தியில் அல்ல, அது சபை மத்தியிலே என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது என்றால், ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள், அந்தி கிறிஸ்துவை உயர்த்துகிறார்கள். அதில் அந்த தலைப்பில் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷமானது 2000 அது வந்து வியாக்கியானம் பண்ணப்படவில்லை. 2000 ஜனங்கள் அதை படிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அதை படிக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் அதை படிக்கிறார்கள், ஆனாலும் அதுக்கு அர்த்தம் என்னதுன்னு தெரியாது. உண்மையான ஃபேக்டை சொல்கிறேன், 2000 எத்தனையோ போதகர்கள் படிக்கிறார்கள், எத்தனையோ வந்து கிறிஸ்தவர்கள் அந்த பைபிளை வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தாலும், If they, the book could not be read for 2000 2000 அவர்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு தெரியல. ஆனால் இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அது நமக்கு ஓப்பன் புக்காக மாறி இருக்கிறது. அதில் இருக்க வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 2000 அது க்ளோஸ் புக்காக இருந்தது, இப்பொழுது அது ஓப்பன் புக்காக மாறி இருக்கிறது. ஆமீன். அதனால் க்ளோஸ் புக்காக இருக்கும் பொழுது அதில் என்ன ரகசியங்கள் இருக்கிறது என்று ஜனங்களுக்கு தெரியாது, ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய பைபிள் காலேஜ் படித்தாலும், எவ்வளோ பெரிய போதகராக இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாது. இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு கர்த்தர் என்ன செய்திருக்கார் என்றால், ஒரு தூதனுக்கு அதை கொடுக்கிறார், ஒரு மனுஷனுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவர் தான் 7 தூதர், சோரன் வில்லியம் மேரியன் பண்ணிருக்காம். அவருக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் அது கொடுக்கப்படலை. ஞானிகளுக்கும் கல்விமாருக்கும் மறைத்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசிக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் ஒரு தீர்க்க தரிசிக்கு வருகிறது. அந்த தீர்க்க தரிசி வந்து ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு அதை சொல்லுகிறார், அதான் பிரைடு. அந்த பிரைடு வந்து அதை விசுவாசிக்கிறாள். அதனால் இது ஒரு ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு இது கொடுக்கப்படுகிறது. இது உலகத்துக்கு அல்ல, அல்ல ஸ்தாபனத்துக்கு அல்ல. நான் இதை விசுவாசிக்கலை, நீ அதுக்குன்னு நியமிக்கப்படலை, உனக்கு இது கிடையாது, உனக்கு இந்த வெளிப்படுத்த விசேஷம் கிடையாது. நீ விசுவாசிக்காட்டால் அதை பற்றி ஒன்றுமே இல்லை, அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. இது யார் யார் விசுவாசிப்பாங்களோ அவங்களுக்கு தான் இது. நீ விசுவாசிக்கணும்னா உனக்கு இந்த இது கிடையாது, இந்த புஸ்தகம் உனக்கு கிடையாது, இந்த கடைசி புஸ்தகம் உனக்கு கிடையாது அப்படின்னு ஒருத்தட்ட நம்ம சொல்லணும். ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு ரெவரண்டாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் சாமியாராக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க பெரிய ஊழியம் செய்கிறேன்னு சொன்னாலும், தங்களை எவ்வளோதான் பெருமைப்படுத்தி கொண்டாலும், உனக்கு இந்த புஸ்தகம் கொடுக்கப்படலை. இது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு ப்ராஃபட்டிக் கிளாஸ் ஆஃப் பீப்புள், தீர்க்க தரிசன வரத்தை உடையதான ஒரு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு தான் இந்த புஸ்தகம், வேற யாருக்குமே இந்த புஸ்தகம் கிடையாது. பழைய ஏற்பாடு எல்லாமே புதிய ஏற்பாடை குறிக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு சேர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதனால் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கு, அது பரிபூர்ணமான வார்த்தை. அந்த பரிபூர்ணமான வார்த்தை வந்து மனவாட்டிக்கு மாத்திரம் அது கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நான் அந்த பிரைடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் வந்து சத்தியத்தை ரிவீல் பண்ணுகிறேன், அதனுடைய உண்மையான அந்த விளக்கத்தை, உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது இங்கேயும் கூட நீங்கள் எலெக்டடாக இருந்தால் தான் கேட்ச் பண்ண முடியும். சிலருடைய முகத்தை பார்க்கும் பொழுது துக்கத்தோடு போகிறாங்க, சர்ச் முன்னே அப்படி போகும்பொழுது முகத்தை பார்க்குறேன், துக்கத்தோடு இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது. இந்த மெசேஜை கேட்டு துக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஒருத்தர் கூட துக்க முகத்தோடு இருக்கும், முகத்தில் வந்து ஸ்மைலிங் வேணும். அதனால் என்ன சொன்னால், ஒரு சகோதரியை பார்க்குறேன் ரொம்ப துக்கத்தோடு, ஏதோ துக்க வீட்டில் கூட அவ்வளோ சுக்கு துக்கம் இருக்க, முகம் வந்து வெளியே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த மெசேஜ் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கலாம், நம்ம சரீரத்தில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இந்த மெசேஜ் கேட்கும் பொழுது நம்ம வந்து சந்தோஷத்தோடு போக வேண்டும். அதனால் மனசில் வந்து இந்த இது வந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நம்முடைய இந்த மெசேஜ் வந்து நமக்கு அவிதமாக இருக்கு. எனக்கு 1008 ப்ராப்ளம் இருக்குதான் செய்து, எல்லோருக்கும் இருக்குதான் செய்து. ஆனால் இந்த செய்தி வந்து நமக்கு வந்து ஒரு இந்த வெளிப்பாடு ஒரு முக மலர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வாஞ்சியோடு வர்றோம். செய்தி உண்மைன்னு தெரியுது, இது ஃபேக்ட், இதை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு தெரியுது. ஏன் நம்ம அதில் சந்தோஷமாக இருந்தானே, நமக்கு நல்லா தெரியுது. இந்த மெசேஜை தவிர வேறு மெசேஜ் இல்லை. ஏன் நம்ம அதில் சந்தோஷமாக இருந்தானே, அந்த மெசேஜை கேட்கும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துக்கங்களும் நம்மளை விட்டு போய்விட வேண்டும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். அது மன மகிழ்ச்சியை கொண்டு வரும் பொழுது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலாக இருக்கும். அப்பொழுது நம்ம ஜபம் கேட்கப்படும், அல்லது நம்முடைய ஜபம் கேட்கப்படாது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இல்லைன்னா நம்ம ஜபம் கேட்கப்படாது. அதனால் அது நம்ம ஏதோ நினைக்கா, நம்ம ஏதோ ஏதோ நம்ம அதனால நம்ம வந்து ஏதோ நம்ம ஒரு பிரஸ்டீஜில் நம்ம இருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம், மனபாவனையில் இருக்கலாம், ஆனால் அது நம்மளை ஜபம் கேட்கறதுக்கு தடையாக இருக்கேன்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு அந்த மெசேஜ் வந்து நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் எவ்வளோ கிறிஸ்தவங்கள் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கப்பட்டது, அந்த ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மெசேஜ் நமக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மெசேஜ் நம்மளை ரேப்சரில் கொண்டு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மெசேஜை கேட்கும் பொழுது எல்லாருமே கரெக்ட் ஆயிரணும். எல்லாருக்கும் நல்ல ஜாப்பு, எல்லாருக்கும் நல்ல வருமானம், எல்லாத்துக்குமே எல்லாமே நடக்கும். இதை சரியான முறையில் அப்ரோச் பண்ணால் மிரக்கிள்ஸ் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா வரும், பிள்ளைகளுக்கு வந்து என்ன மெச்சூரிட்டி மைண்டு வரும். வேலை பார்க்காதவங்க வேலை பார்ப்பாங்க, படிக்காத பிள்ளைகள் இந்த மெசேஜை கேட்டுச்சுன்னா நல்ல படிப்பு வரும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். சரியானபடி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எல்லா பிளஸ்ஸிங்கையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை உண்மையாகவே ரியலைஸ் பண்ணால், நீங்கள் இந்த மெசேஜினுடைய வேல்யூவை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணும். அவ்விதமான மெசேஜ் நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்ம இந்த மெசேஜுக்கு வர்றதுக்கு முன்னதாக அல்லது இந்த சபைக்கு வருவதற்கு முன்னதாக நம்முடைய நம்முடைய நிலைமைகளை விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மேலே வந்த பொழுது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம ரியலைஸ் பண்ணும் பொழுது நம்ம அதுக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைச்சோம்னா நம்ம லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதான் நீங்கள் வந்து மெசேஜை நல்லா கவனிக்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தல் 3:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:1 எபேசு சபையின் தூதனுக்குன்னு எழுத வேண்டியது என்னவெனில், 7 வலது இடத்தில் ஏந்தி கொண்டு 7 மிளாக்கில் மத்தியில் உலாவிக் கொண்டு சொல்லுகிறதாவது அப்படி என்று ஆரம்பிக்கிறது. அதாவது முதலாவது சபை எபேசு சபை. எபேசு சபைக்கு கர்த்தர் என்ன 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 சொல்லுகிறார் என்றால், அவர் அந்த சபையின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 வலதுகத்தில் ஏந்தி கொண்டு 7 விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். அதாவது முதலாவது சபையிலே அவர் 7 வளர்த்தத்தில் ஏந்தி கொண்டு அந்த சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வரி டேபர்நாக்கிலாம் ஆண்டவர் உலாவ வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு தேவாலயத்திலே அவர் உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அவர் உலாவ வேண்டும், இங்கே அசைவாட வேண்டும். அல்லேலூயா. முதலாம் சபையிலே இயேசு கிறிஸ்து அந்த சபை நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் லவோதிக்கா சபை வரும் பொழுது அந்த சபைக்கு வெளியே இருக்கிறார். அந்த சபைக்கு வெளியே நின்று அவர் வந்து தனிப்பட்ட ஆத்துமாக்களுடைய கதவை தட்டுகிறார், இருதய கதவை தட்டுகிறார். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். முதலாம் சபையில் சபைக்கு உள்ளே இருந்து உலாவினவர் கடைசி சபை லவோதிக்கா சபை வரும் பொழுது அந்த சபை அவரை புறக்கணித்து விட்டது. அதான் ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த சபை அவரை புறக்கணித்து விட்டதுனாலே லாஸ்ட் ஏஜில் அவங்க புறக்கணித்ததுனாலே அவர் வந்து சபைக்கு வெளியே நிற்கிறார். இதுதான் உலகத்தில் சாமர்த்திய நிலைமை. அவங்க அவங்க கத்தர் அங்கே இருக்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடலாம், ஆனால் சபைக்கு வெளியே அவர் நிற்கிறார். இன்றைக்கு நமக்கு சபைக்கு உள்ளே இருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மனசில் இருக்க எல்லா துக்கத்தையும் அவர் எடுக்கிறார், எல்லா கவலையும் அவர் எடுக்கிறார், எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் அவர் பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை லிஃப்ட் பண்ணுகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு முகம் நல்லா இருக்காது. எவ்வளோ வருஷம் பசங்கத்தை கேட்டாலும் இன்டலெக்சுவலாக கேட்கலாம், ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. லைஃப்பில் நம்ம வந்து நம்ம அதை காண வேண்டும். லைஃப்பில் அதை ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். இப்பொழுது இயேசு நம்மத்தில் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர் நவ். அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறார், அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றுமின்றி என்று மாறாதவர். எப்படி இருக்கிறார்? வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், மாம்சத்தில் இல்லை, வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். அவர் வேர்டு வந்து ஸ்பிரிட்டாக இருக்கிறது. நான் சொல்லும் வார்த்தையை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் சாபன சபையில் அவங்க வந்து மாம்சப்பிரமாய் வந்த இயேசுவை நேசிக்கிறார்கள். இயேசு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார்னு சொல்கிறாங்க. அவங்க ஹிஸ்டாரிக்கல் காடை பிலீவ் பண்ணுறாங்க, ஆனால் லிவிங் காடை அவங்க அறிய முடியவில்லை. அவர் இப்பொழுது வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், அன்றைக்கு ஃப்ளஷாக இருந்தார், ஆனாலும் அன்றைக்கு உள்ள இயேசுவை நேசிக்கிறார்கள். இப்பொழுது அதே இயேசு கிறிஸ்து அந்த ஹிஸ்டாரிக்கல் காட், இவர் லிவிங் வேர்டாக இருக்கிறார். அந்த லிவிங் வேர்டை அவங்க புறக்கணிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரியதில்லை, இந்த லிவிங் வேர்டு தான் கிரைஸ்டு. கிரைஸ்ட புறக்கணிச்சு ஹிஸ்டாரிக்கல் காட் அவங்க அவங்க நம்புறாங்க, ஹிஸ்டாரிக்கல் காட் அவங்க வந்து நேசிக்கிறாங்க, ஆனால் லிவிங் வேர்டா இருக்கிறார். அதை புறக்கணிக்கும் பொழுது உண்மையிலே அவங்க இயேசுவை புறக்கணிக்கிறார். எங்க அப்பா அப்படி, எங்க அப்பா இப்படி அப்படின்னு வந்து சிலர் வந்து அப்பாவை குறித்து ரொம்ப பாசம் இருக்கும், நல்லதுதான். ஆனால் வந்து அவர் உயிரோடு சொல்ல நம்ம அவரை நேசித்தோமா? உயிரோடு சொல்ல அவரை நேசித்தோம்னா இப்போ நேசிப்பதில் அது ரைட் இருக்கு. உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம அவங்க அன்பை காமிக்காமல் இப்போ நம்ம வந்து அன்பை காமிச்சா என்ன அர்த்தம்? இப்பொழுது அவர் லிவிங் கிரைஸ்ட், இந்த இயேசுவை நேசிக்காம ஹிஸ்டாரிக்கல் காடை புகழுகிறாங்க சாபடுத்து மக்கள். அதனால அவர் என்ன செய்கிறார் என்றால் வெளியே நிற்கிறார். இதோ வாசற்படி நின்ற கிரைஸ்ட் அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இப்பொழுது ஆன்டி கிரைஸ்டை எக்ஸ்டால் பண்றாங்க, அந்தி கிறிஸ்துவை உயர்த்துகிறார்கள். அதனால நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் முதலாவது வந்தது. எபேசு சபையில நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியையாக வந்தது. பெர்கமு சபையில நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகமாக மாறினது. அந்த அது வந்து அதன் பின்பு அது பீலையாமின் உபதேசமாக மாறினது. அதன் பின்பு அது ஜாசபெல் டாக்டரினாக ஏசபேல் உபதேசமாக தேத்தீரா சபையிலே வந்தது. இப்படியாக ஆன்டி கிரைஸ்ட் அவங்க அலோவ் பண்ணி அது பீலாமி பாலமிஷம் அண்ட் ஜாசபலிஷத்தை அங்கே கொண்டு வந்து அது எக்ஸால்ட் பண்ணப்பட்டது. அதை அவங்க உயர்த்த ஆரம்பித்தார்கள். அந்த டாக்டரினை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது ரிஜெக்டிங் கிரைஸ்ட் எக்ஸால்ட்டிங் த ஆன்டி கிரைஸ்ட், இப்பொழுது சோபன சபைகள் அவ்விதமாக இருக்கிறது. அன்றியும்
சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது
சரி போதும். அன்றியும் சகோதரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து, கர்த்தருடைய வருகையும் அவர் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது, ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார். Brethren, by the coming of our Lord Jesus Christ and our gathering together unto Him. Gathering together unto Him. Coming of the Lord. 1963, coming of the Lord. Kathar Megathile vandha seven seal ay irikkirudhu. Ippozhudhu indha janam nama avarte serkapadanum. Nama paal eduthukollapadadhile pangu peranum. Adhaan irukku. Ippa avar irangi vandirukkar, innum nama mele serkapadala. கமிங் ஆஃப் த லார்ட் வந்திருக்கிறது. ஆனால் கேதரிங் ஆஃப் கிரைஸ்டை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு நாளிலே மறித்து போன பசுத்தான் உயிர் தழுவார்கள், நாமும் மறுரூபமாக கொண்டு நம்ம இங்கே சேர்க்கப்படுவோம். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். அதாவது அந்த நாள் வந்து வரப்போகிறது. அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காத அப்படி எச்சரிக்கையா இருக்கு. மூணாம் வசனத்தை வாசிக்கலாம். மூணாவசனம்,
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
இதோ முதலாவது அந்த நாள் வர வேண்டும் என்றால் அதை சேர்க்கப்படுகிற நாள். கமிங் ஆஃப் த லார்ட் வந்துவிட்டது, நம்ம அவரோடு சேர்க்கப்பட வேண்டும். கேதரிங் டுகெதர் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட நம்ம சேர்க்கப்படுகிற அந்த காலம் வரும்பொழுது அந்த நாளுக்காக அந்த நேரத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் நேரம் வர வேண்டும் என்றால் முதலாவது பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று பவுல் சொல்லுகிறார். முதலாவது ஃபாலிங் அவே ஃபர்ஸ்ட், விசுவாச துரோகம் ஏற்பட வேண்டும். ஏனெனில் விசுவாச துரோகம் அதான் ஃபாலிங் அவே. கிரேக்க பாசையில் அப்போஸ்டாசி என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்டாசி என்றால் என்ன அர்த்தம் என்றால் த வில்ஃபுல் டெலிபரேட் ரிஜெக்ஷன் ஆஃப் த விண்டிகேட்டட் வேர்டு. அதாவது துணிகரமாக உறுதியாக்கப்பட்ட வார்த்தையை விண்டிகேட்டட் வேர்டை வந்து புறக்கணிப்பது. துணிச்சலோடு அவங்க வந்து அதை வார்த்தையை புறக்கணிப்பது. Willful, deliberate rejection of the vindicated word. Apostasy. முதலாவது அப்போஸ்டாசி வர வேண்டும். ஜனங்கள் விசுவாச ஃபாலிங் அவே, விசுவாசத்தை விட்டு வழுவி போக வேண்டும். இன்னைக்கு சோபன சபைகள் லவோதைக்காவின் நிலைமை அடைந்திருக்குது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவபக்தியான சூழலை அடைந்திருக்கிறது. நம்ம சர்ச்சை என்ன செய்யணும்? ரிவைவல் ஏற்பட வேண்டும். வர வர ரிவைவல். இப்பொழுது நம்ம மத்தியில் அந்த ரிவைவல் இருக்குது. வார்த்தை நிமித்த ரிவைவல் இருக்குது. வார்த்தையை கேட்காம வீட்டில் இருக்க முடியல. பாஸ்டர் வீட்டில் என்னால் இருக்க முடியல, சர்ச்சுக்கு வரணும்னு எனக்கு அப்படி வாஞ்சி இருக்கு. அது என்ன பாருங்க, ரிவைவல் இருக்கு. அப்படி யார் யார் உள்ளத்தில் அப்படி இருக்க, சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் பொழுது அதுதான் எழுப்புதல். நம்ம மத்தியில் அந்த எழுப்புதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். வார்த்தை நிமித்த எழுப்புதல் வந்திருக்கிறது. ஆமேன். ஆனால் மற்ற சபைகளை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலசியில் இருக்கிறது, அதாவது விசுவாச துரோகத்தில் இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை அவங்க எக்ஸால்ட் பண்ணுகிறாங்க. அவங்க வந்து சத்தியத்தை விட்டு விட்டு பொய்யை அவர்கள் நாங்கள் பொய்யின் மேலே அவர்களுக்கு விசுவாசம் அன்பு இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலும் தங்களுடைய சாபனத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். அந்த சாபன பிரமாணங்களை நேசிக்கிறார்கள். திருத்துவ பிரமாணத்தை நேசிக்கிறார்கள். அதான் அதே அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், காலையில் நான் சொன்ன வண்ணமாக இப்பொழுது அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. 10:11 வாசிக்கலாம்.
கெட்டு போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீ, சத்தியத்தின் மேல அன்பு வர வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த மாதிரியா. ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் வெளிப்படுத்தலையே நம்ம சபையில் ஆண்டவர் இவ்வளோ வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு அது மேலே ஒரு அன்பு வேணும். அடுத்து நெக்ஸ்ட் பாஸ்டர் என்ன சொல்லுவார், நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன கொடுப்பார், நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது சத்தியத்தின் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கிறேன், யார் யார் சர்ச்சுக்கு வர்றாங்க, யார் யார் சர்ச்சுக்கு வர்றதில்லை, ரெகுலராக வர்றதில்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உள்ளத்தில் எந்த மாதிரி எழுப்புதல் வருதுன்னு பார்க்குறேன். ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆடுகளுடைய நிலைமைகள், ஆவிக்குரிய நிலைமைகள் எவ்விதமாக இருக்குது, கத்தர் இந்த சர்ச்சை எப்படி கொண்டு போகிறார், நம்ம மத்தியில் அந்த எழுப்புதல் இருக்கிறது. ஆமென். அந்த சத்தியத்தின் மேல நமக்கு அன்பு வருகிறது. ஆனால் ஜனங்கள் வந்து சத்தியத்தின் மேல அன்பு இல்லாதனாலே அவர்கள் பொய்யை நம்பத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தின் ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு சபைக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அதனால அவங்க கிறைஸ்ட ரிஜெக்ட் பண்றாங்க. கிறைஸ்ட ரிஜெக்ட் பண்றாங்கன்னா வார்த்தையை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்பொழுது வார்த்தையானது ரொம்ப கிளைமேக்ஸ்ல வந்திருக்கு. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு நம்ம கேதரிங் பண்றோம், களைகள் வந்து கட்டப்படுகிறது. கோதுமையை வந்து த்ரெஷிங் ஃப்ளோருக்கு அது போக போகிறது. த்ரெஷிங் ஃப்ளோரில் அது சுத்திகரிக்கப்பட்டு பின்பு அது களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது. களைகள் என்ன செய்கிறது என்றால் அது கட்டப்படுகிறது, பின்பு அது சுட்டரிக்கப்படுகிறது. அதனால் களைகள் இப்பொழுது கட்டப்படுகிறது. நம்ம எல்லாரோடும் காம்ப்ரமைசிங்காக போக முடியாது. ஏன்னா அவங்க உபதேசம் வேறு, நம்ம உபதேசம் வேறு. இந்த மெசேஜில் இருக்க பாஸ்டரோடு கூட காம்ப்ரமைசிங்காக போக முடியாது. அவங்க நம்ம ஃபெய்த்தில் அதே ஃபெய்த்தில் வரணும். ஆண்டவர் நம்மளை டோட்டல் செப்பரேஷன் பண்ணுகிறார். அதே ஃபெய்த்தில் வரணும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரணும், பார்ட் வேர்டில் இருக்கக்கூடாது. அதனால் களைகள் இன்னைக்கு அந்த களைகள் எல்லாம் சேர்த்து கட்டப்படும். இந்த மெசேஜில் இருக்க பாஸ்டர் எல்லாமே களைகளாக இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டப்படுவாங்க. நம்ம கட்டப்படமே, நம்ம கேதரிங், அவங்க பவுண்டிங் அண்ட் பேர்னிங். முதல்ல கட்டப்படுவாங்க, பின்பு சுட்டரிக்கப்படுவாங்க. நம்ம வந்து அங்கே சுத்திகரிக்கப்பட்டு நம்ம மேலே களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. டேர்ஸாக இருக்கிறாங்க, நம்ம வீட்டாக இருக்கிறோம். கிறிஸ்து இன்னைக்கு புறக்கணிக்கப்படுகிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது. இந்த மெசேஜ் அந்த ஹவரில் இருக்கிற மெசேஜ் சர்க்கிளில் கூட அது புறக்கணிக்கப்படுகிறது. கத்தர் வந்து என்ன செய்கிறார் என்றால், ரெண்டு முக்கியமான காரியங்கள் பிரதர் பென்னாமுக்கு முக்கியமான காரியங்கள் நடந்தது. ஒன்று செவன் சர்ச் ஏஜஸ், ரெண்டாவது செவன் சீல்ஸ். இந்த செவன் சர்ச் ஏஜஸையும் செவன் சீல்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அவங்க கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை எக்ஸால்ட் பண்ணுறாங்க. அங்கே 1960 டிசம்பர் மாதத்தில் பிரதர் பிரணம் 7 சபை காலங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் என்ன, ஆண்டவர் முதலாவது அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 7 சபை காலத்தை பற்றிய தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை அவர் பார்க்கிறார். பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் சபையிலே பிரசங்கம் பண்ணுகிறார். சில நாட்கள் தொடர்ச்சியாக பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பென்ன பிளாக் போர்டில் இந்த படத்தெல்லாம் இந்த படத்தை வரையும் பொழுது வாலில் இதென்றால் கத்தரே வந்து இவர் வரைஞ்ச மாதிரி அங்கே வரைகிறார். 400 பேர் அந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிறாங்க. 400 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 400 பேர் பார்க்குறாங்க. அந்த தரிசனத்தை கொடுத்த அதே கத்தர் வந்து அவர் வந்து வரைகிறார். என்ன பாருங்க, எவ்வளவு முக்கியமான உபதேசம் இந்த ஏழு சபைக்கால உபதேசம். எத்தனை அவ்வளவு முக்கியம் டினாமினேஷன் பீப்புளுக்கு இந்த உபதேசம் உண்டா? இதை புறக்கணிக்கும் பொழுது அவங்க கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை எக்ஸால்ட் பண்றாங்க. ஆண்டவரே இறங்கி வந்து அவர் அந்த படத்தை வரைகிறார். The God who gave the vision came down in the form of a pillar of fire. அவருக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அக்னி சம்பமாக இறங்கி வந்து and drew it over on the wall just how he had drawn this on the wall. அவர் வந்து எப்படி அந்த அங்க வரைஞ்சாரோ அதே மாதிரி அங்க ஆண்டவர் வரைகிறார். அப்ப இது எவ்வளவு முக்கியமான உபதேசம், இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் ஆயிருக்கிறது. ஏழு சபை காலத்து உபதேசத்தை ஒரு பாசர் தன்னுடைய சபையில தெளிவாய் போதிக்கலன்னா அந்த சபை அரகோர சத்தியத்தில் இருக்கிறது, அது புத்தி இல்லாத கன்னியா இருக்கிறது, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியாது. 1960 கத்தர் அதை செய்தார், முக்கியமான ஒரு உபதேசம். 1960 12 மாசம் 4 தேதியில அவர் அந்த ஏழு சபை காலங்களை குறித்து பிரசங்கத்தை அவர் ஆரம்பித்தார். The Revelation of Jesus Christ அப்படிங்கிற தலைப்பில் அவர் ரெண்டு பாகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் வந்து அமெரிக்காவில் எலெக்ஷன் வந்து நவம்பர் 1960 நடக்கிறது. ரெண்டு பேர் எலெக்ஷனில் போட்டியிடுறாங்க, நிக்சன் ரிப்பப்ளிக் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார், ஜான் கென்னடி வந்து டெமோக்ராட்டிக் கட்சியின் இப்போ சார்பாக போட்டியிடுகிறார். 2 candidates, 1 was Nixon and 1 was John Kennedy. ஆனால் இப்பொழுது பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்றால், அமெரிக்கா வந்து இப்பொழுது அது பின்வாங்கி போனது, கத்தரை விட்டு விலகி போனது, அமெரிக்காவுடைய நிலைமை மோசமாக மாறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல எலெக்ஷனுக்குல வந்து அந்த அப்போ அது வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் அமெரிக்காவில் ஓட்டு இருந்தது. பின்பு 1960 எலெக்ஷனில் அவங்க வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தார்கள். அப்படி ஓட்டுரிமை கொடுக்கும் பொழுது பிளே பாய் விளையாட்டு வீரர் பிளே பாய் கென்னடி, ஜான் கென்னடி வந்து பெண்களின் ஓட்டுகளினாலே அவர் வந்து ஜெயித்தார். அவர் ரொம்ப பாப்புலராக மாறினார். He was more popular because of the women's vote. அதனால் அவர் ஜெயித்து விட்டார். பிரதர் பிரணாம் நீங்கள் ராங் பர்சனை தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்கிறார். 1776 அமெரிக்கா நாடு உருவானது. அமெரிக்கா நாடு உருவாகி 250 வருஷம் தான் ஆகுது. 250 வருஷமாக தான் அமெரிக்காவே இருக்குது. இந்தியா வந்து பல 1000 வருஷமாக இருக்குது. அமெரிக்கா வந்து தோன்றி அங்கே வந்து 250 வருஷம் இருக்கிறது. அதில் 1776 வரைக்கும் ஒரு ரோமன் கத்தோலிக்கு பிரசிடென்ட் வரவே இல்லை. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக அமெரிக்காவிலே ரோமன் கத்தோலிக்கு பிரசிடென்ட் அங்கே வருகிறார், ஜான் கென்னடி அங்கே வருகிறார். என்ன சொல்லுகிறார் அந்த ஏழு தரிசனங்களில் 6வது தரிசனத்தை, அமெரிக்கா வந்து ஒரு பெண் கடைசியாக ஆளுகை செய்வாள். அந்த பெண் வந்து ஒருவேளை அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். அதிலிருந்து அங்கே ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வந்துவிட்டது. அது ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய சித்திரவதைக்கு அவங்க பயந்து போய் தான் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்தாங்க. இப்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா அந்த ரோமன் கத்தோலிக்கையே உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. ஜான் கென்னடி மூலமாக ரோமன் கத்தோலிக்கு வந்து விட்டது. இப்பொழுது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அங்கே அதிக ஆளுகை செய்கிறது. அதிகமாக அங்கே ரோமன் கத்தோலிக்கு இப்பொழுது பெருகி விட்டது. அந்த நேரத்தில் தான் பிரதர் பிரணாமுக்கு ஆண்டவர் ஏவுதல் கொடுக்குறாரு, ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் உள்ள வர சொல்ல தான் இதுதான் உனக்கு டைம் பிரசங்கம் பண்ணு. அதெல்லாம் ஏழு சபை காலத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், பிரதருக்கு அங்கே வந்து பிரதர் பென்காம் இருக்கிறார், அங்கே கென்னடியும் இருக்கிறார். கென்னடி மனைவி வந்து ஜாக்குலின். இப்படியாக அவங்க அங்கே இருக்கும் பொழுது தான் இவர் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அதனால் ஆகாப் இருக்கும் பொழுது தான் அங்கே எலியா வருகிறார். ஆகாப் ஜேசபெல், அதெல்லாம் ஜாக்குலின் வந்து ஜேசபெல்லாக இருக்கிறார். இதோ என்ன செய்கிறால் ஆகாப் வந்து அந்த கென்னடி வந்து ஆகாப்பாக இருக்கிறார். கத்தோலிக்க மார்க்கம் ஜேசரல் ரிலிஜனா இருக்கிறது. அந்த நேரத்துல தான் அங்க பேசுவாங்க. இஸ்ரேல் நாட்டுடைய சரித்திரம் மறுபடியும் அது அமெரிக்காவுக்கு அங்க வருகிறது. எலஜா தீர்க்க தரிசி அப்பொழுது இருந்தார். அதே போல இங்க பிரதர் பென்காம் வரும் பொழுது அந்த மிருகமானது எழும்புகிறது. வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பாக ரெண்டு கொம்புகளுடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
இது அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பூமியிலிருந்து எழும்பின மிருகம் அந்த அமெரிக்காவாய் இருக்குது. இப்பொழுது அந்த கத்தோலிக்க மார்க்கம் இங்க எழும்புகிறது. பென்காம் ஏழு சபை காலத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். கத்தர் இறங்கி வந்து உறுதிப்படுத்துகிறார். 400 பேர் அதை பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த 400 பேர் மட்டும் பார்த்தா போதாது, உலகத்துல இருக்க எல்லாருமே பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர் வானத்தில் அதை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அங்கே வந்து போப்பு வந்து முதலாவது போப்பு 20 நூற்றாண்டு வரைக்கும் ஒருத்தரும் எருசலேமை எந்த போப்பும் எருசலேமைக்கு போகலை. இப்பொழுது பால் சிக்ஸ்த்து அங்கே என்ன செய்கிறார் என்றால் வாடிங்கன்லேருந்து ரோமாபுரிக்கு போகிறார். அது ஆன்டி கிரைஸ்ட் வந்து அங்கே எருசலேம் சபையாக இருக்குதா, ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் சபைக்கு வருகிறது. அப்பொழுது ஆன்டி கிரைஸ்ட் எக்ஸால்ட் பண்ணப்படுகிறார். அப்படி வரும் பொழுது அவர் என் அங்கே எருசலேமில் கால் வைக்கும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்பட்டது, லூனார் எக்லிப்ஸ் ஏற்பட்டது. அந்த லூனார் எக்ஸிபிஸில் பெண்ணாம் எந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சாரோ இதே டயக்ராம் அந்த அந்த சந்திர கிரணத்திலே அங்கே வந்தது. அங்கே மேகசீனில் போட்டோ பிடிச்சி பேப்பரில் போட்டோ பிடிச்சி உலகமெல்லாம் போய்விட்டது. பாருங்கள் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு பாருங்கள். இட்ஸ் எ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அல்ல உலகமே பார்க்கத்தக்கதாக இந்த டயக்ராமை உலகமே பார்க்கும்படியாக 400 பேர் மட்டும் பார்த்தா போதாது, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இந்த சத்தியத்தை ஆண்டவர் வந்து வானங்கள் அவருடைய வார்த்தையை வசனத்தை வெளிப்படுத்துறது. வானத்திலே அவர் காண்பித்தார். பாருங்க இது இது யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக இந்த சத்தியம் சொல்ல, இது தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான சத்தியம். எல்லாமே இந்த சூழலை கரெக்டாக வரும் பொழுது கத்தர் அந்த விஷனை கொண்டு வருகிறார். ஆண்டவர் அந்த லூனார் எக்லிப்ஸை கொண்டு வருகிறார். அதனால யாருமே சாக்கு கொஞ்சம் இது வந்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸால்ட்டிங் கிரைஸ்ட். ஆனால் இப்பொழுது இந்த சத்தியத்தை புறக்கணிக்கும் பொழுது அவங்க கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள், தங்கள் சபையை விட்டு புறக்கணிக்கிறார்கள். சிபிஎங்காரங்க இந்த டயக்ராம் வரைய முடியுமா, அல்லது எந்த ஒரு பெந்தகோசக்காரங்களும் இந்த டயக்ராமை வரைய முடியுமா, இந்த படத்தை வரைய முடியுமா? ஆண்டவரே இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறார். படத்தை வரைஞ்சது மட்டுமல்ல வானத்திலேயே அதை காமிச்சிருக்கிறார். நம்ம அந்த படத்தை தான் இங்கே போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. இட்ஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதன் பின்பு நம்ம 7 seals நம்ம பார்க்குறோம். 2 முக்கியமான காரியங்கள். அடுத்தபடியாக 7 seals கத்தர் வந்து முதலாவது பிரதர் பென்காமுக்கு ஐயமீர் இதுவா சமயம் 1962 டிசம்பர் மாதம் அவர் அந்த செய்தியை டிசம்பர் கடைசியில் அதை பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு விஷன் கிடைக்கிது. அங்கே 7 angels ரொம்ப டெரிபிக் ஸ்பீடாக வர்றாங்க. இவர் அந்த ஏஞ்சல் கூட்டத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 7 தூதர்கள் வருகிறாங்க. 7வது தூதன் என்ன போல இருந்தார் என்று சொல்லுகிறார். அவருக்கு அங்கே அங்கே ஊழியத்தினுடைய கட்டளை கொடுக்கப்படுது, கமிஷன் கொடுக்கப்படுது. கோ டு ஜெபசன்வில், நீ ஜெபசன்வில்லுக்கு போ. இது டியூஷனில் நடக்கிறது, சன்செட் மவுண்டனில் நடக்கிறது. பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. நித்தியத்திலிருந்து 7 angels அங்கே வந்தாங்க. பெண்ணாம் அந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த தூதர்கள் கூட்டத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது, கட்டளை கொடுக்கப்பட்டது, நீ ஜெபசன் பில்லுக்கு போ, அந்த சபைக்கு போயிட்டு 7 முத்திரையுடைய ரகசியத்தை நீ பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். அப்பொழுது அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். 1963 March 17 24 வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது 7 முத்திரைகள் வெளிப்பாடு வந்தது. ஹல்லேலூயா. ஈச் ஏஞ்சல் கேம் ஈச் டே அண்ட் ரிவீல்ட் எ சீல் என்று சொல்கிறார். ஒவ்வொரு தூதனும் அவர் பார்த்த ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த முத்திரைகளின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இட்ஸ் ஏஞ்சலிக் மெசேஜ். அது அங்க வரும் பொழுது அந்த பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டாங்க, கிறிஸ்து பிளாட்ஃபார்மாக இருக்கிற செவன் சீல் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் ஆயிருக்கிறது. ஆமே. அப்படி அந்த வார்த்தை வரும் பொழுது அதை வந்து பிரதமருக்கு அந்த விஷன்ல கொடுக்கப்பட்டது. அவர் நேச்சுரலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறுகிறார். அவர் அந்த தூதர்கள் கூட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கலாம். அந்த ஏழு முத்திரைகளை பிரசங்கம் பண்ணும் பொழுது சில ஆயிரம் பேர் அதை கேட்டிருக்கலாம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதை வந்து லைட் மேகசீன்ல பிரசிக்கச் செய்கிறார். ஹல்லேலூயா. லைட் மேகசீன்ல அவங்க போட்டோ எடுத்து போடுவாங்க. மர்மமான மேகம், வெண் மேகம், இவ்வளவு உயரத்துல தோன்றுவது முடியாது. ஈரப்பதம் அங்கே இல்லை. அது ஏறக்குறைய அரை மணி நேரம் காணப்பட்டது. லைட் மேகசீன் வந்து வேர்ல்டு ஃபுல்லா அது சப்ளை ஆனது. அதனால வேர்ல்டு ஃபுல்லா ஆண்டவர் வந்து இந்த செவன் சீல்ஸ் அங்க வந்து வெளிப்பட்டதை காண்பிக்கிறார். எல்லாருக்கும் அது போனது. உலகம் முழுசும் அந்த மேகசீன் போனது. அது உலகம் முழுசும் அது அது வந்து அது கொடுக்கப்படுகிற அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிற அந்த மேகசீன். இப்பொழுது நிறைய பேர் அதை வச்சிருக்கிறாங்க அந்த மேகசீனை. நம்ம சபையில் சகோதரர் ஜீவானந்தம் பிரதர் அதை வச்சிருக்கிறார். அதெல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்தது, அது பிரசுரிக்கப்பட்டு உலகம் முழுசும் சென்றது. அதனால பாருங்க, கர்த்தர் உலகத்துக்கே வெளிப்படுத்தி விட்டார். இது ஏதோ ஒரு மூலையில நடந்த காரியம் இல்லை. இது ஒரு தனிப்பட்ட பிரார்மா நடந்த காரியம்னு நிறைய நினைக்கிறாங்க. இல்லை, இது உலகம் முழுத்துக்கும் ஆண்டவர் வெளிச்சம் ஆக்கியிருக்கிறார். ஆமேன். அங்க வந்து அந்த மேகத்தை வந்து மெக்சிகோல சிலர் பார்த்துருக்கலாம், அங்கே அமெரிக்கால இருந்தவங்க பார்த்துருக்கலாம், கனடாவில் இருந்தவங்க பார்த்துருக்கலாம், ஆனா இந்தியாவில் இருந்தவங்க பார்த்துருக்க முடியாது, ஆஸ்திரேலியால இருந்தவங்க பார்த்துருக்க முடியாது, ஆப்பிரிக்கால இருந்தவங்க பார்க்க முடியாது. ஆனா இப்பொழுது மேகசீன்ல அந்த மேகமானது பிரிண்ட் பண்ணி அனுப்பப்படும் பொழுது வேர்ல்டு ஃபுல்லா பார்க்கறாங்க. பாருங்க, ஆண்டவர் எப்படி தீர்மானம் வச்சிருக்கிறார், தம்முடைய வார்த்தையை எப்படி வெளிப்படுத்துகிறார், தம்முடைய தீர்க்க தரிசியை எப்படி உறுதிப்படுத்துகிறார். யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சாக்கு போக்கு சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால் இந்த பெந்தேகோஸ்தல் வந்து ரிஜெக்டட் த மெசேஜ். இந்த மெசேஜை புறக்கணிக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? நியாயத்தீர்ப்பு நாளில் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒரு காலம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். இந்த ரெண்டு மெசேஜ், செவன் சர்ச்சஸ் செவன் சீல்ஸ், இதுக்குள்ள எல்லா சத்தியமும் அடங்கியிருக்கிறது. ஹோல் பைபிள் அடங்கியிருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இருக்கிறது. இது உலகம் முழுசும் அது போய்விட்டது. ஆண்டவர் அப்படி உறுதிப்படுத்தும் பொழுது தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆனால் இவ்விதமான ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை சாபன மக்கள், பெந்தேகோஸ்தல் பீப்புள் அதை புறக்கணிக்கிறார்கள். அவங்க வந்து மனுஷனை உயர்த்துகிறார்கள். அதான் எக்ஸால்ட்டிங் த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் போப்பை உயர்த்தும் பொழுது எக்ஸால்ட்டிங் த ஆன்டி கிரைஸ்ட். இங்கே பாஸரை உயர்த்தும் பொழுது எக்ஸால்ட்டிங் த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். பாஸருக்கு ஒரு சாணம் இருக்குது, அந்த சாணத்தை கொடுக்காட்டாலும் தப்பு, ஆனால் கடவுளாக உயர்த்தினாலும் தப்பு. பாஸருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், ஆனால் நீங்கள் வார்த்தையை எக்ஸால்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. வார்த்தை வந்து கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. மைக்கேல் வந்து என்ன செய்தார் என்றால் லூசிபரை கீழே தள்ளி போட்டார். அங்க பரல வானத்திலிருந்து தள்ளப்பட்ட வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. அவங்க வந்து அந்த லூசிபரை ஆண்டவர் கீழே தள்ளி போட, வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை. உலக மனத்தையும் மோசம் போக்கிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் பூமியில் அது விழத்தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு சேர்ந்து அதை தேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். வானத்திலே அவர்கள் இருந்த இடம் காணப்படவில்லை. ஆண்டவர் வந்து அந்த லூசிபரையும் அவனுடைய தூதர்களையும் அங்கே கீழே தள்ளினார், பூமியில தள்ளினார். இப்போ என்ன செய்யறாங்கன்னா இப்போ அது காட்சி மாறுகிறது. அது ஒரு காட்சி. இப்பொழுது என்ன செய்யறாங்க, இந்த சபை மக்கள், இந்த போதகர்கள் என்ன செய்யறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட புறக்கணிக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணி லூசிபரை அவங்க வந்து உயர்த்துகிறாங்க. இதுதான் சாபத்தில் நடக்கிறது. எப்படி புறக்கணிக்கிறாங்க? இந்த விண்டிகேட்டட் வேர்ட், இந்த செவன் சர்ச்சஸ் செவன் சீல்ஸ், ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது கிறிஸ்துவை அவங்க அவங்க வந்து தள்ளுகிறார்கள், கதவுக்கு வெளியே தள்ளி கதவை பூட்டி விடுகிறார்கள். ஆன்டி கிரைஸ்டை இன்வைட் பண்ணி ஆன்டி கிரைஸ்டை உயர்த்துகிறாங்க. அதனால எல்லா வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் சாதனங்கள் சேர்ந்து கடைசியாக கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் மூலமாக அது வந்து கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்து பிறகு போப்பை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை எக்ஸால்ட் பண்ணுறாங்க, கிரைஸ்டை புறக்கணிக்கிறாங்க. அது இப்பொழுது நடக்கிறது. எப்படி இந்த அப்சலோம் என்ன செய்தான் என்றால், அவன் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு தாவீதை சிங்காசனத்தை விட்டு துரத்தி விடுகிறான். 2 Samuel 15:5-6 வாசிக்கலாம்.
எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அவன் ஜனங்கள்கிட்ட அன்பா பேசி மாய்மாலமான அன்பை காண்பித்து அவங்கள தழுவி இதை அவங்கள மாய்மாலமான அன்பை காண்பித்து என்ன செய்கிறான் என்றால் ஜனங்களுடைய இதயத்தை கவர்ந்து கொண்டான். ஸ்டோல் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், ஜனங்களுடைய இதயத்தை திருடி கொண்டான் என்று அர்த்தம். அவங்கள பைபிளில் ஸ்டோல் த ஹார்ட் ஆஃப் த பீப்புள், ஜனங்களுடைய இதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். இப்படி ஜனங்களுடைய இதயத்தை கவர்ந்து கொண்டு கடைசியாக என்ன செய்தான் என்றால் டேவிட்டை வந்து அவன் எருசலேமை விட்டு துரத்துகிறான். துரத்தி அவன் வந்து சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொள்ளுகிறான். அதுதான் இப்பொழுது நடக்குது. கிறிஸ்து இண்டிகேட்டட் பேடாக இருக்கிறார். உறுதியாக்கப்பட்ட கிறிஸ்து வார்த்தையை வந்து ஜனங்கள் சாபரத மக்கள் புறக்கணித்து விட்டு சாத்தானை அப்சலோமை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறார். அவங்க 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 தாவீதை எருசலேமை விட்டு துரத்தி இதை அவனை ஏற்றுக்கொள்ளுகிறாருங்க. இப்பொழுது ஒரு கூட்டமான மக்கள், ஒரு சிறிய கூட்டம், கிரேட் வாரியர்ஸ், மகத்தான போர் வீரர்கள் என்ன செய்கிறார் என்றால் தாவீது கூட சேர்ந்து பாளையத்துக்கு புறம்பே போகிறார்கள். தாவீது மேல அனாய்டிங் இருக்கிறது. ஆனாலும் நம்ம தாவீதை வந்து தாவீது கூட தான் இருக்கணும், அப்சலோம் கூட இருக்கக்கூடாது. நம்ம இந்த நேரத்தில் எருசலேமில் இருக்கக்கூடாது, பாளையத்தில் இருக்கக்கூடாது. பாளையத்துக்கு புறம்பே போகணும், நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போகணும். அங்கே கிரேட் வாரியர்ஸ், போர் உண்மையான போர் வீரர்கள், தாவீதை நேசித்தவர்கள் என்ன செய்கிறாங்க என்றால் ஐடென்டிஃபைடு வித் ஹிம், டு பி ஐடென்டிஃபைடு வித் ஹிம், ஹேட் டு கோ பியாண்ட் த கேம்ப் பிகாஸ் ஹி வாஸ் நோ லாங்கர் இன்சைடு, ஹி வாஸ் ஆன் த அவுட் சைடு. இப்பொழுது அவர் அங்கே வந்து எருசலேமில் இல்லை, எருசலேமுக்கு புறம்பே இருக்கிறார். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் சாபனத்தில் இல்லை, சாபனத்துக்கு பாளை, சாபனம் என்பது பாளையம், அந்த பாளையத்துக்கு வெளியே இருக்கிறார். எக்ஸாக்டா இந்த காட்சி நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாடுல அது ஷேடவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு இதை தாவீது துக்கத்தோடு போகிறான், அவங்களும் குச்சாந்து துக்கத்தோடு போகிறார்கள். தாவீது என்ன சொல்லுகிறான், நம்ம இங்கே இருக்க முடியாது, அப்சலோம் வந்து நம்மளை கொன்று போடுவான், அதனால நம்ம எல்லாரும் போயிடலாம், கால்நடையாக போகிறார்கள். 2 Samuel 15:14 வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரர்களை நோக்கி எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடம் இல்லை.
இதோ எழுந்து ஓடி போவோம், அப்சலோமுக்கு தப்ப முடியாது. அதுக்கு பிறகு 16 வாசிக்கலாம்.
அப்படியே ராஜாவும் வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்.
ராஜாவும் வீட்டார் எல்லாரும் கால்நடையா போறாங்க, கொஞ்ச பேர் தாவீதோடு போகிறாங்க. எருசலேமில நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம இருந்துகிடலாம்னு நினைக்கல, தாவீதோடு கூட நிந்தையை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தாவீது மேலே அனாய்டிங் இருக்கிறது. தாவீது நிச்சயமாக மறுபடியும் ராஜாவாக வருவார் என்ற விசுவாசம் இருக்குது. இன்னைக்கு கிரைஸ்ட் விண்டிகேட்டட் வேர்டை இன்னைக்கு சாபனம் புறக்கணித்து விட்டது. நம்ம இன்னைக்கு அந்த வார்த்தையோடு சேர்ந்து கொண்டோம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாளையத்துக்கு புறம்பே போயிருக்கிறோம், சாபனத்துக்கு அப்பால இருக்கிறோம். ஏனென்றால் அவரோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவது தான் நல்லது. நம்ம வார்த்தையை நேசிக்கிறோம், அந்த வார்த்தையானது ஆளுகை செய்யும், உலகத்தை ஆளுகை செய்யும். மறுபடியும் அவர் சிங்காசனத்துக்கு வருவார், இயேசு உலகத்தை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். யாரும் கை தட்டுற, நாம் இப்பொழுது அவர் ரிஜெக்டட் கிங் ஆயிருக்கிறார். நம்ம நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போயிருக்கிறோம். எப்படி இருக்கிற நிருபம் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு,
இதோ நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் இங்க ரிஜெக்ட் பண்ண, பாளையத்துல அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்சலோமே எக்ஸால்ட் பண்ணி விட்டாங்க, ஆனா ரியல் கிங் டேவிட்டை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. நம்ம தாவீதோடு அடையாளம் காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. தற்பொழுது இது இப்பொழுது அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு பைபிளில் நமக்கு டைப்ஸ் அங்கே இருக்கிறது, ஷேடோ அங்கே இருக்கிறது. அதே போல் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எருசலேம் நகரம் அவரை புறக்கணித்தது. அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார், எவ்வளோ பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் அவர் பண்ண பிரசங்கம் இருக்கிறது. அவர் எவ்வளோ அருமையான வார்த்தைகளை பேசியிருக்கார். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வந்தது. மனதுருகினார், தொட்டார், சுகமானார்கள். இவ்வளோ மெரக்கிள்ஸை செஞ்சு அற்புத அடையாளங்களை செய்தாலும் அந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். கிரைஸ்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேடாக வந்திருக்கிறார். தீர்க்க தரிசிகள் பாட்டு வேட சொன்னாங்க, இவர் இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேடாக வந்திருக்கார். வேட் பிகம் ஃப்ளஷ். இப்பொழுது அந்த ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்து தங்களுடைய சபையில் வந்து என்ன சொல்றால், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை எக்ஸால்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து சீசர் தான் ராயனாக இருக்க வேண்டும், சீசர் தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், இவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். உங்கள் ராஜாவை என்ன செய்யணும், எங்களுக்கு ராயனே தவிர வேற ராஜா கிடையாது. எங்களுக்கு ரோமாபுரியில் இருக்க இந்த சீசர் தான் தேவை, எங்களுக்கு இவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். பாருங்க, ரிஜெக்டிங் கிரைஸ்ட் அண்ட் எக்ஸால்ட்டிங் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அதே போல பிரதர் பென்கம் உலகத்தில் ஊழித்து செய்ய வரும்பொழுது அவர் வந்து எவ்வளவு மிரக்கிள்ஸ், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான், இதை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான், அதை பார்க்கலும் அதிகமான கிரிகளை செய்து. இங்க எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, இந்தியாவில் 5 லட்சம் பேர் வந்தாங்க 1954 சவுத் ஆப்பிரிக்காவில் 30,000 பேர் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அங்கே 7 லாரியில் கட்டைகளை ஏற்றினாங்க. ஒரே ஜபத்தில் 25,000 பேர் சுகமானாங்க. அவர் உலகம் முழுசலும் போய் எவ்வளோ மிரக்கில் நடந்தது. அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி, யாராயிலும் அதில் ஒரு கடுகளை ஊழித்தை செஞ்சுருப்பாங்களா? எந்த பாஸ்டர் தங்களை பெரிய பாஸ்டர்னு சொல்லுவாங்க, பிரதர் பென்னன் செய்த ஊழித்தில் கடுகளவு செஞ்சுருக்க முடியுமா? கடுகளவு செய்ய முடியாது. அப்படி அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக கத்தர் அவருக்கு அவிதமான அனாய்ட்டிங் கொடுக்கும் பொழுது அவர் எவ்வளவு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். 1100 120 செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது தேவ ரகசியம் அங்கே வெளிப்பட்டப்பட்டது. அதனால நம்ம அதை நேசிக்கிறோம். அவர் மெசேஜ் பைபிளோடு மேட்ச் ஆகுது, அதனால தான் அந்த செய்தியை நம்ம நேசிக்கிறோம். அவர் இயேசு வாழ்ந்த அதே வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம எதுக்காக அந்த தீர்க்கதரிசி செய்தியை நேசிக்கிறோம்? ஏனென்றால் அவரை ஆண்டவர் அப்படி பைபிள் படி பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய மெசேஜ் எல்லாம் பைபிளுக்கு 100% மேட்ச் ஆகுது. சோபன செய்திகள் மேட்ச் ஆகல. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் சோபனை என்ன செய்து அந்த தீர்க்கதரிசியை புறக்கணிக்கிறது. இஎல்எஸ் சிஎல்எஸ்ன்னு இருக்கு புக் ஸ்டோர். அங்கே மெட்ராஸில் பெரிய புக் ஸ்டோர் இஎல்எஸ் சிஎல்எஸ் சில பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் பிரணாம் புஸ்தம் ஒன்று கூட இருக்காது. ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ் இருக்குது கீழ்பாக்கில், ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ். நானும் அந்த லைப்ரரிக்கு போனேன், எல்லா புஸ்தமும் இருக்குது, பெரிய 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 வால்யூம்ஸ். உலகத்தில் யார் யார் எழுதின புஸ்தம் எல்லாமே எங்கள் லைப்ரரியில் இருக்குது. அந்த லைப்ரரிக்கு நான் போனேன், நானும் ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜில் நான் வந்து பிடிஹெச் படிக்கலான்னு போனேன். ஒரு வருஷம் வந்து கரஸ்பான்ஸில் நான் பாஸ் ஆகிவிட்டேன். பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னால், நீ பைபிள் காலேஜ் படிக்காதங்கிறாரு. எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு, வீசிங் ட்ரபிள் வந்து. அப்பொழுது கத்தர் பேசுகிறார், நீ வந்து கத்தரை அறிகிற அறிவை பற்றி கொள்ளாதபடி நீ வந்து மனுஷ ஞானத்தை நீ தேடுகிறாய், கேடான சிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாய் சொல்லும் பொழுது அதை விட்டுட்டேன். அந்த பைபிள் காலேஜில் எல்லா புக்ஸும் இருக்குது, பெரிய பைபிள் லைப்ரரி. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெனா புஸ்தம் ஒன்றும் இருக்காது. எல்லா பைபிள் ஸ்டோர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதர் பிரணா புஸ்தகம் அங்கே வைக்க மாட்டாங்க. இந்த தீர்க்க தரிசி அவங்க புறக்கணிக்கிறாங்க. இது வந்து ரிஜெக்டிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை புறக்கணித்து ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை அவங்க எக்ஸால்ட் பண்றாங்க. காயினுக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது, ஆனால் காயின் புறக்கணித்தான். காயினும் ஆபேலங்க பலியை கொண்டு வராங்க. அப்பொழுது கத்தர் வந்து காயினுடைய பலியை புறக்கணிக்கும் பொழுது அவன் முகநாடி வேறுபட்டது. ஆதியாகமம் 4:6 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது?
உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்கிறார். உனக்கு ஏன் வந்து உன் பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலன்னு முகநாடி வேறுபடுது? ஏன் உன முகநாடி வேறுபடியோ? முகம் வந்து வித்தியாசமா இருக்கிறது. ஏதோ ஆண்டவர் வந்து ஏதாவது உணர்த்தினார்னா நம்ம அதை அறிக்கை பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டியதா? ஏன் முகநாடி வேறுபடுகிறது? உன்னை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னு உனக்கு மெகநாடி வேறுபடுதா? நீ அவன் செஞ்ச மாதிரி நீ செஞ்சா உன்னையும் நான் அங்கீகரிப்பேன் அல்லவா? அல்லது பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்லுகிற ஆபேலுக்கு அது ரிவீல் பண்ணப்பட்டது. என்ன ரிவீல் பண்ணப்பட்டான்? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவன் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய சிந்தையில் அவர் அடிக்கப்பட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். பின்பு அவன் முன்னோக்கி பார்க்கும் பொழுது இதோ வேற கல்வாரியில் அவர் அடிக்கப் போகிறார். அவர் சிலுவையில் ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட போகிறார். இந்த ரெண்டு ரெவலேஷன் அவருக்கு வருது. உலக தோற்றத்துக்கு முன்னாக அவர் அடிக்கப்பட்டார். பின்பு ரியலா மாம்சத்தில் வந்து அடிக்கப்பட போற இந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்ததுனால அவன் ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறான். அவன் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தான். ரெடெம்ஷன் வந்து ஷெப்பர்ட் அண்ட் லேம்ல இருக்கிறது. அவனுக்கு அந்த ரெடெம்ஷன் பிளான் வந்து சீக்ரெட் ரிவீல் ஆனது. அந்த வெளிப்பாட்டின்படி அவன் செலுத்துகிறான். இவனோ வந்து தன்னுடைய சுய புத்தியின்படி செய்யும் பொழுது அவன் எப்படி பிறந்தான்? அவன் வஞ்சிக்கப்பட்ட ஒரு கற்பத்தின் மூலமாக பிறந்தான். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தனாலே அவன் அதன் மூலமாக கேயின் வாஸ் பார்ன் த்ரூ த வூம் ஆஃப் எ டிசீவ்டு சர்ச்சி. வஞ்சிக்கப்பட்ட ஒரு சபையின் மூலமாக பிறந்திருக்கிறான். அவன் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவன். வஞ்சிக்கப்பட்ட சபை ஏவாள், அதன் மூலமாக அவன் பிறந்திருக்கும் பொழுது அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். அவன் தன்னுடைய ரிலிஜன் மேல அதிக வைராக்கியமாயிருக்கான். நான் இப்படி ஒரு ரிலிஜன் வச்சிருக்கிறேன், அழகா பலிபீடத்தை கட்டி அழகா காய்கனிகளை அடுக்கி இது மேலே ஆண்டவர் பெரியம்மா இருக்கிறார். அதனால நாங்கள் பெரிய சர்ச்சி கட்டியிருக்கிறோம், நாங்கள்லாம் கொயர் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு இப்படிலாம் சிஸ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து தன்னுடைய ரிலிஜனை அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம் அதிகமாக நேசித்தான். தன்னுடைய மத சம்பந்தமான காரியங்களை அவன் நேசித்தான். அவன் லூசிபரால் அவன் ஆட்கொள்ளப்பட்டான். அதனாலே கத்தர் அவனுடைய பலியை புறக்கணித்தார். பின்பு யாதி அவன் 4:15 அவனுக்கு வந்து மிருகத்தின் முத்திரை தரிப்பிக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் காயின் அண்ட் ஆபேல் வந்து கிளைமேக்ஸாக இருக்கிறாங்க, உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. ஆபேலும் உச்சக்கட்டத்தில் இருக்கிறான், காயினும் உச்சக்கட்டத்தில் இருக்கான். சத்தியமும் உச்சக்கட்டத்தில் போயிட்டு இந்த சாபன மார்க்கமும் இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் இருக்கு. காயின் ஆபேல் ஸ்பிரிட் இப்போ இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்படுது. ஒன்று ரிஜெக்டிங் கிரைஸ்ட், அவங்க வந்து எக்ஸால்ட்டிங் ஆன்டி கிரைஸ்ட். நம்ம வந்து நம்ம ஆன்டி கிரைஸ்டை புறக்கணித்து எக்ஸால்ட்டிங் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவங்க மார்க் ஆஃப் த பீஸ்ட் பெற்றிருக்கிறாங்க, நம்ம சீல் ஆஃப் காட் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய முத்திரையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். ரெண்டு மவுத் இருக்கிறது. ரெண்டு மவுத் மூலமாக சத்தியம் வருகிறது, வெளிப்படுகிறது. சாத்தான் வந்து என்ன செய்றான் என்றால் அங்க 6 எக்காலத்துக்கும் 7 எக்காலத்துக்கும் மத்தியில் வருகிறான். 6 கோபகலசத்துக்கும் 7 கோபகலசத்துக்கும் மத்தியில் வந்து தவளைக்கப்பான அந்த ஆவிகள் வருகிறது. வெளிப்படுத்தல் 6:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திகரசின் வாயிலும் இருந்து தவளைகள் கொப்பான 3 அசுத்தாவிகள்.
இதோ தவளைக்கப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்து என்ன செய்கிறது?
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வளமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
சரி பாருங்க, இப்பொழுது என்ன பார்க்கிறோம் என்றால் அது பூலோகம் எங்குள்ள எல்லா ராஜாக்களையும் தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி அர்மகதோன் யுத்தத்துக்கு அதை கொண்டு செல்கிறது. அது அந்த பொய்யின் ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் லை. அது அவிதமாக அந்த ஆவிகள் அந்த அதை என்ன கூட்டி சேர்க்கிறது. இங்கே வந்து நமக்கு செவன் தண்டர்ஸ் வருகிறது. ஹல்லேலூயா. அது வந்து ஆறாம் கோபகலசத்துக்கும் ஏழாம் கோபகலசத்துக்கும் மத்தியில் இந்த வந்து தேவனுடைய அங்கே சத்தமானது அதுவும் ஒரு வாயு மூலமாகத்தான் போகுது. அது என்ன செய்கிறதால் அது ஆறாம் எக்காலத்துக்கும் ஏழாம் எக்காலத்துக்கும் மத்தியில் இருக்குது. ஆறாம் எக்காலம் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கிறது, பதினோராம் அதிகாரத்தில் ஏழாம் எக்காலம் இருக்கிறது, பத்தாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வருகிறார், ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது, ஆறாம் ஏழாம் வசனத்தில் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். பாருங்கள், டூ மவுத் அங்கே இருக்கிறது. ஒன்று மூலமாக செவன் தண்டர்ஸ் வருகிறது, ஒன்று மூலமாக தவளையின் ஆவிகள் வந்து பொய்யின் ஆவிகள் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. எல்லாம் அர்மகதோனுக்கு ஆயத்தப்படுத்துறது. இங்கே செவன் தண்டர்ஸ் உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுது. அதாவது ஆறாம் எக்காலம் என்று சொல்லும் பொழுது செகண்ட் வேர்ல்டு வார், ஏழாம் எக்காலம் சொல்லும் பொழுது தேர்டு வேர்ல்டு வார். இங்கே காலிங் அண்ட் சீலிங் நடக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இங்கே வருகிறது. அந்த செவன் தண்டர்ஸ் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம கொண்டு வருகிறது. அவங்க செய்தியானது சாபன உபதேசமானது அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. டைட்டில் டீடோடு கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த டைட்டில் டீடை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஆமென். அந்த புஸ்தகத்தை வாங்கி நீ புசி என்று சொல்லப்பட்டது. டைட்டில் டீடு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுது. என்ன டைட்டில் டீடு? உலகத்துக்கு சுதந்திரவாளி, உலகம் உங்களுக்கு சுதந்திரம். ஆரம் அந்த டைட்டில் டீடை இழந்து போனான். அந்த டைட்டில் டீட் நமக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. நமக்கு ஏடேன் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரா இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அங்கே திரச்சியிலே வந்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. ரெண்டிங் ஆஃப் த வெயில், மத்தேயு 27:50 வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது என்றால், கர்த்தர் நம்முடைய வார்த்தையின் மேல் இருக்கிற திரையை அவர் கிழித்து விட்டார். அன்வெயிலிங் ஆஃப் காட், கர்த்தர் நம்மை திரை நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம தம்மையில் இருந்த திரையை நீக்கி இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. நம்ம எக்ஸால்ட்டிங் கிரைஸ்ட், அவங்க இந்த எக்ஸால்ட்டிங் இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், ரிஜெக்டிங் கிரைஸ்ட். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. சன் ஆஃப் காடுக்கும் சன் ஆஃப் டேவிட்டுக்கும் மத்தியில் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஆமே. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசின்னு சொல்ற. அன்னைக்கு புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கு வந்து என்ன செய்யறால், நீ அதை புசின்னு சொல்ற. அதான் ஏவாள் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதியாகமம் 3:24 வாசிக்கலாம்.
அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்து கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
அன்றைக்கு வந்து சுடரொளி பட்டயத்தை அங்கே வைக்கிறார். ஏன்னா ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து அவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்பொழுது என்ன செய்யறனா, ஜீவவிருட்சத்தின் கனியை புசி. யோவானே வந்து என்ன செய்ய, டேக் த புக் அண்ட் ஈட். வெளிப்படுத்தல் 10:9 வாசிக்கலாம்.
நான் தூதனிடத்தில் போய் இந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், இதை வாங்கி புசி, உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும்.
இதை 8 என்ன வாசிக்கிறோம் என்றால், சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கி புசி என்று அந்த சத்தம் சொன்னது. இப்பொழுது அதை வாங்கி புசி. கம் அண்ட் ஈட் த ட்ரீ ஆஃப் லைஃப். முன்னைக்கு முன்னால் வந்து போக்கு நீ புசிக்க கூடாதுன்னு துரத்துனது கேரிபீன்கள். இப்பொழுது அதே கேரிபீன் என்ன சொல்லுகிறது என்றால், நீ வந்து புசி அப்படின்னு சொல்லு. எப்பொழுது? செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் தேர்ட் வேர்ல்டு வார்க்கும் மத்தியில், ஆறாம் எக்காலத்துக்கும் ஏழாம் எக்காலத்துக்கும் மத்தியில், வெளிப்படுத்தல் 9 11 மத்தியில், 10 இப்பொழுது நீங்கள் அந்த டைமில் இருக்கிறீங்க. நீ புசி, நிறைய புசி, எல்லாத்தையும் புசி. ஜீவ விருட்சத்துக்கு அறியா முழுசுமா புசி. அதுதான் விஜய விருட்சத்தின் கனி வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்துக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார். இந்த கடைசி காலத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொடுத்தார். நீ இதை வந்து புசின்னு சொல்லுது. அந்த புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம். முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது என்ன செய்தால், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வந்து வசனங்களை முத்திரை போட வேண்டாம். காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:10.
இன்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது.
இந்த தீர்க்க இந்த புத்தகங்களை முத்திரை, இந்த வசனங்களை முத்திரை போட வேண்டாம். இப்பொழுது ஓபனா இருக்குது. கம் அண்ட் ஈட். நீ தூதனுடைய கையில இருந்த அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை, சிறு புஸ்தகத்தை வாங்கி புசி. முன்னால வந்து நீ போகக்கூடாது, இப்போ நீ போ, போனா வெட்டிரும். இப்போ வந்து அது திறந்திருக்குது. கம் அண்ட் ஈட். ஹல்லேலூயா. பிரதர் டேவிட் டூப்ளிஸ் டிமஸ் சகரியன் என்ற ரெண்டு ஊழியக்காரங்க பிரதர் பிரணாமோடு ரொம்ப ஐக்கியமாயிருந்தாங்க. பிரதர் பிரணாமை நேசித்தாங்க. அவருடைய ஊழியத்தில் என்ன அற்புதங்கள் நடந்தது கண்ணால் பார்த்தாங்க. பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுடெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே அவங்க அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். பிரதர் பிரணாமோடு அவர்கள் நெருங்கி ஜீவித்தார்கள். டிமஸ் சகரியன் அண்ட் டேவிட் டூப்ளிஸ். ஒரு நாளில் அவங்க வாடிகன் பட்டணம் போனாங்க. வாடிகன் பட்டணம் போயிட்டு போப்பை சந்தித்தார்கள். போப்பை சந்திச்சுட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், போப்பை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருந்தது. எங்களுக்கு அந்த நேரம் ரொம்ப ரொம்ப இன்பமாக இருந்தது. நல்ல ஒரு நேரம், நல்ல சந்திப்பு என்று சொன்னார்கள். பாருங்கள் பிரதர் பிரணாம் என்ன செய்றால், அவங்கள குறித்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவங்க அதன் பின்பு செய்தியில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இல்லை. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் வாஞ்ச வைத்து, அதான் டிமஸ் என்னை விட்டு என்னை விட்டு போனான் அப்படின்னு பவுல் சொன்னது போல, இங்கே பிரதர் பிரணாமுக்கும் ஒரு டிமஸ், ஒரு தேமா வார்த்தையை விட்டு விலகிட்டாங்க. அதனால் பாருங்க, அவங்க வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோடு ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை எக்ஸால் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே இந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இவ்வளோ காரியங்களை அறிஞ்சிருந்தும் அவங்க வந்து ஆன்டி கிரைஸ்டை எக்ஸால்ட் பண்ணுறாங்க. எக்ஸால்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வார்த்தையை அவங்க புறக்கணிக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா? அதுதான் கடைசி நேரத்தில் ஒரு டெஸ்டிங் நடக்கிறது. இந்த கடைசி நேரத்தில் வார்த்தையை விட்டு நம்ம விலகக்கூடாது. உண்மையான மனவாட்டி மத்தியில் எழுப்புதல் இருக்குது. இப்போ நம்ம சபையில் எழுப்புதல் இருக்குது. எல்லோரும் வார்த்தையை நேசிக்கிறாங்க. ஆன்லைனில் கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்கிறாங்க? வார்த்தையை நேசிக்கிறாங்க. சிலரால் சாபனத்தை விட்டு வர முடியலை. சிலரால் உலகத்தை விட்டு வர முடியலை. ஆனாலும் வார்த்தையை நேசிக்கிறாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப்பு வர வேண்டும். இந்த வார்த்தையை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்லை. நம்ம அதை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரதர் பிரணா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பிரதர் வே என்கிறவர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரதர் பிரணாமுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அவருடைய மனைவி வந்து, அவங்க ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க, ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறாங்க, ரிஜிஸ்டர்டு நர்ஸ் அவங்க. பிரதர் பிரணாமுடைய பிரசங்கத்தை அவர் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, மனசுக்குள்ளே கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். பிரதர் வே வாஸ் இன் த காங்கிரிகேஷன் கிரிட்டிசைசிங், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். அப்பொழுது என்ன, அவருக்குள்ள ஒரு ஹாரிபிள் ஸ்பிரிட், ஒரு பொல்லாத ஆவி வந்து பிரசங்கத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்படியாக செய்கிறது. அப்படி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி அதை அசட்டப் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. எ ஹார்ட் அட்டாக் ஸ்டக் ஹிம் அண்ட் ஈ ஃபெல் டெட். அவர் செத்து விழுந்து விட்டார். அவருடைய மனைவி பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து பல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பல்ஸ் இல்லை, நோ பல்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பிரதர் பென்ஹாம் ஹீஸ் கான், அவர் போயிட்டார். ஜனங்கள் எல்லாருமே வந்து அந்த கூட்டம் நடத்தில எல்லாருக்கும் அங்கே ஒரு சந்தடி ஏற்பட்டது. பீப்புள் வயர் ஸ்க்ரீமிங். அதெல்லாம் பிரதர் பென்ஹாம் என்ன செய்கிறார் என்றால், அங்கே புல்பீட்லேருந்து இறங்கி போகிறார். எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, எவ்ரிபடி குவைட் என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு அங்கே ஜெபிக்கிறார். அவர் பிரதர் பிரணாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தார். மெசேஜை கிரிட்டிசைஸ் பண்ணுறார். அதனால் ஆண்டவர் ஹார்ட் அட்டாக்கை கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, லார்ட் ஃபர்கிவ் மை பிரதர், என்னுடைய சகோதரனை நீர் மன்னியும், ஹெல்ப் ஹிம், அவருக்கு உதவி செய்யும் என்று அங்கே ப்ராஃபிட் வந்து அவனுக்கு அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய பல்ஸ் மறுபடியும் வருகிறது. கண்ணெல்லாம் நில குத்தி போச்சு. இதோ கண்ணெல்லாம் சரியாகி அவர் சரிப்படுகிறார். அவர் வந்து அவருக்கு ஜீவன் வருகிறது. ஹல்லேலூயா. சபை நடுவில் நடந்த பெரிய அற்புதம். பிரணாம் தேவனுக்கும் அவருக்கும் மத்தியில் நின்று, இடைவெளியில் நின்று அந்த சகோதரனுக்காக பரிந்து பேசுகிறார். இவருடைய குறைய மன்னி இவருக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அந்த கிரிட்டிசைசிங் ஸ்பிரிட் வந்து விட்டது. வார்த்தையை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, வார்த்தையை நம்ம எக்ஸால்ட் பண்ண வேண்டும். அதனால அவர் அவிதமாக செய்யாதனாலே கத்தர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே அடி கொடுக்கும் பொழுது பெண்ணாம அங்கே இடைவெளியில் நின்று தேவனுக்கும் அவருக்கும் மத்தியில் நின்று இந்த சகோதரனுடைய குறைகளை மன்னித்து தேவனோடு மறுபடியும் அவர் ஒப்புரவாக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கும் பொழுது கத்தர் அந்த ஜீவனை கொடுக்கிறார். பெரிய மிரக்கள், உண்மையாக நடந்த மிரக்கள். ஸ்டாண்ட் தேர் பிட்வீன் லிவிங் அண்ட் த டெட். ஒரு நாளில் ஆரோன் வந்து செத்து போனவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் அங்கே உயிருள்ளவர்களுக்கும் மத்தியில் நின்றது போல மத்தியில நின்று இடவழியில் நின்று பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் ஜீவனை அவர் அந்த சகோதரனுக்கு கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல வார்த்தையை வந்து ரிஜெக்ட் பண்ற உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம். இந்த உலகம் என்னது, எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவது. நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம சபையை சொல்றதில்ல, நான் வேற ஆளை சொல்றேன். சபைக்கு அப்பாற்பட்டு இருக்க சாபனத்து மக்கள் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம போன பிறகு வார்த்தையை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்ல சத்தியம் சொல்ல சொல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்துக்கிடுவாங்க. வெளியே இருக்கிறவங்க சில சொந்தக்காரர்கள், ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க அவங்க மனைவிகிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இவர் அப்படி போகிறாரு இப்படி போகிறாரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கடைசியில் ஆண்டவர் என்ன செய்வார், பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். அவனுக்கு பயங்கர அடியை கொடுப்பார். அடியை கொடுத்தாலும் அவங்களுக்கு உணர்வு வராது. எதனால அப்படி வந்துச்சுன்னு கூட உணர்வு அடைய மாட்டாங்க. வார்த்தையை கிரிட்டிசைஸ் பண்ணா இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இதை எக்ஸால்ட் பண்ண வேண்டும். நம்முடைய இதயத்திலே தேவனை உயர்த்த வேண்டும். நம்முடைய இதயத்திலே தேவனுடைய வார்த்தை சிங்காசனம் எடுத்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி செய்யாதபடி ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வருகிறது. இது ஆனாலும் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா, ரியலைஸ் பண்ண நமக்கு ஆண்டவர் தவறு செஞ்சால் சில நேரத்தில் சிகிச்சை கொடுப்பார். நம்முடைய நமக்கு வருகிற ஆண்டவர் அந்த அந்த சஃபரிங் வந்து நமக்கு பொறுமையை ஏற்படுத்தும். அதுக்காக ஆண்டவர் அலோவ் பண்ணுவார், கேரக்டரை மோல்டு பண்ணுவார். ஏன்னா நான் விழிப்பு ஜபத்தில் பிரசங்கம் பண்ணேன், 1000 வருஷம் ராஜாட்சியில் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். இப்பொழுது கேரக்டர் வந்து சஃபரிங் மூலமாக தான் நம்முடைய கேரக்டர் மோல்ட் ஆகும். கேரக்டர் இஸ் நாட் எ கிஃப்ட், அது ஒரு கிஃப்ட் அல்ல. அது ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம பல அனுபவங்களை படுகிறோம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை அறிவித்து தான் நம்முடைய கேரக்டர் மோல்ட் ஆகிறது. நமக்கு பொறுமை தாழ்மெல்லாம் வருது, அப்போதான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். ஆனால் வார்த்தையை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அங்கே ஏற்படுகிறது. இந்த உலகமானது ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டிருக்கிறது. அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாதபடி அவளை விட்டு வெளியே வாருங்கள். உபத்திர காலத்து மகா உபத்திரத்து காலத்துக்குள்ளே தள்ளப்பட போகிறார்கள். அவங்க பாதாளத்திலே அக்கினி கடல்லையும் தள்ளப்பட போகிறார்கள். அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருவார். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கடைசி காலத்தில் வார்த்தையை நேசிக்கிற மக்களுக்கு வந்து அவர் வந்து கரைதிரை இல்லாத சபையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 5:27,
கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
இதோ கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பரிசுத்தமான சபையை, மகிமையுள்ள சபையை தமக்கும்பாக நிறுத்திக் கொள்ளும்படி அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரதர் பிரனர் ரொம்ப அருமையாக சொல்கிறார் ராப்சர் என்ற செய்தியில், In the sight of God, the bride is justified. She never done it in the first place. Standing there, married the virtuous son of God. Never sinned in the first place. ஒருபோதும் கூட பாவம் செய்யலை. ஏன் அப்படின்னா, ஏன் அவள் ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது மனுஷங்க வந்து ஒருத்தருடைய தவறை மன்னிப்பாங்க, ஆனால் அவங்களால மறக்க முடியாது. We can forgive but not forget. I could forgive you, but I always remember you done these evil things. நான் உங்களை மன்னிக்கலாம் பிரதர் சொல்லுகிறார், ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீங்கன்னு என் மனசில் அது ஞாபகத்தில் இருக்க தான் செய்யும். Then you are not just. அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டாலும் நீதிமானாக்கப்படலை. அதான் பிரதர் பிரணா சொல்ல, என் பார்வையில் நீங்கள் நீதிமானாக்கப்படலை. ஏன்னா என்னால் நீங்கள் செய்த தப்பை மறக்க முடியலை. ஆனால் தேவன் வந்து நம்முடைய தப்பை மறக்கிறார். அவர் ஒருத்தரால தான் மறக்க முடியும். அப்படி மறக்கும் பொழுது அது அவர் நினைவிலே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜஸ்டிஃபைடாக இருக்கிறோம், ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறோம். இதுதான் அந்த வழக்கம். நம்ம ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக ஆண்டவர் நம்ம பார்க்கிறார். மனுஷங்க பார்க்கும் பொழுது அவங்க தப்பு, அவங்க நமக்கு விரோதமாக இதெல்லாம் செய்தாங்கன்னு ஞாபகத்தில் வரலாம். ஆனால் ஆண்டவருக்கு அந்த ஞாபகத்தில் வரதே இல்லை. அதனால அவர் நம்ம அவர் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம ஒருபோதும் பாவம் செய்யலை, ஒரு சின்ன தப்பு கூட செய்யலை. ஏன்னா அது மறந்து விட்டது. அதனால நம்ம வந்து யூ ஆர் நாட் ஜஸ்ட், யூ ஆர் ஃபர்கீவன். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நீதிமானாக்கப்படலை. மனுஷனுடைய பார்வையில் நமக்கு அப்படி இருக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே மறதி கடலில் போடப்பட்டிருக்கு. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இவன் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய பிள்ளை. சாத்தான் வந்து அவளை கண்ணி வச்சு, அவனை கண்ணி வச்சு கொண்டு போயிட்டான். She was trapped into this. Now when she hears the truth, நம்ம சத்தியத்தை கேட்கும் பொழுது ரத்தமானது நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. She stands there virtuous. She no sin on her at all. அவள் மேலே ஒரு பாவம் கூட இல்லை. ஆண்டவர் மனவாட்டியை பார்க்கும் பொழுது ஒரு பாவம் இல்லை. கரைதரை முதலாளி ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக நம்ம அவருடைய பார்வையில் இருக்கிறோம். அவர் கூட நம்ம நிற்கும் பொழுது நோ சின் அட் ஆல், நம்ம மேலே ஒரு பாவம் இல்லை. இந்த மெசேஜ் அவிதமாக செய்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஒரு சபையை சுத்திகரித்து, ஒரு ஜனத்தை சுத்திகரித்து, அவங்க ஜஸ்டிஃபைடு, நீதிமானாக்கப்பட. ஆண்டவர் பார்வையில் ஒரு பாவம் கூட பிறந்த நாள்லேருந்து ஒரு பாவம் செய்யலை. மனுஷங்க சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம்மளை ஜஸ்டிஃபைட் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. அவிதமான ஒரு மனவாட்டியை இந்த மெசேஜ் வந்து ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சபை அவிதமான ஸ்டேஜுக்கு வர வேண்டும். சின் ஃப்ரீ சர்ச், பாவமில்லாத ஒரு சபையாக. பெர்ஃபெக்ட் லவ், பெர்ஃபெக்ட் ஃபெய்த், பரிபூர்ண அன்பு, பரிபூர்ண விசுவாசம் உள்ள சபையாக ஆண்டவர் மாற்ற வேண்டும். அதுதான் ஃபைனல் கோலாக இருக்கிறது. அவிதமான ஒரு சபையை தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார். பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, நமக்கு நிறைய பேர் வேணும், நம்ம பெரிய பாஸ்டராக இருக்கணும். நம்ம சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தால் நம்ம பெரிய பாஸ்டர், நம்ம பில்டிங்கை பெருசாக கட்டினா நம்ம பெரிய பாஸ்டர். அதுதான் அவங்களுடைய கோல். ஆனால் சின் ஃப்ரீ சர்ச்சு வரணும்னா பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வேணும், பெர்ஃபெக்ட் லவ் வேணும், சத்தியம் அந்த மாதிரி ஆவிக்குரிய பிரமாக இருக்கணும். அந்த சத்தியம் வந்து ஃபுல்னஸாக வேர்டாக இருந்தால் அவங்கள அப்படி மாற்றிடும். இப்போ கல்வாரி டேபர்னக்கள் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை அவிதமாக மாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த தண்டர்ஸ், இந்த ரெவலேஷன் வந்து நம்மளை பெர்ஃபெக்ட் பண்ணுகிறது, நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் அவிதமாக இருக்கும் பொழுது நம்ம எக்ஸால்ட்டிங் கிரைஸ்ட், நம்ம கிறிஸ்துவை எக்ஸால்ட் பண்ணுகிறோம், ரிசீவிங் த வேர்டு. ஆனால் உலகம் என்ன செய்கிறது என்றால் ரிஜெக்டிங் த மெசேஜ். அவங்க மெசேஜை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸால்ட்டிங் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், ஆன்டி கிறிஸ்துவனுடைய ஆவியை, மனுஷனுடைய ஆளுகையை சபையில் கொண்டு வருகிறார்கள். அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். தேவனுடைய ஆளுகையை புறக்கணித்து மனுஷனுடைய ஆளுகையை கொண்டு வரும் பொழுது அவள் வந்து கைவிடப்படுவார்கள், ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவாள்னு அறிந்திருக்கிறோம். கடைசி நேரத்தில் இருக்கும். கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும், களைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம். கரதரை இல்லாத ஒரு சபையாக தேவன் நம்மை மாற்றுகிறார். டிவைன் கேரக்டர், ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இந்த ஆவியின் கனிகள் நமக்கு பொறுமை, நமக்கு அன்பு, நமக்கு சந்தோஷம், இதயத்தில் சந்தோஷம். வெளியே பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஆனாலும் வார்த்தையிலே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின. அவையாமன, வெச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகனை பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், 17 காரியம் இருக்கு. இதெல்லாம் உலகம் அவிதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இவ்விதமான டிவைன் நேச்சரை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் அவிதமான ஒரு சபையை இந்த கடைசி காலத்திலே கொண்டு வருகிறார். இதுதான் ரியல் சர்ச், இதுதான் ரியல் பிலீவர், இதுதான் பிரைடு. உலகம் இன்றைக்கு அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது. வேர்ட் விண்டிகேட்டட் வேர்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது. அவங்களால டீப்பாக செய்தியில் வர முடியாது, டீப்பாக போதிக்க முடியாது, தேவ ரகசியங்கள் தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆண்டவர் அந்த ஸ்தானத்துக்கு அந்த கண்டிஷனுக்கு நம்மை கொண்டு வருகிறார். அதனால் எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரங்களை நம்ம எடுப்போம். கர்த்தாவே துதி. கரை தீரை மூச்சும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை மூச்சும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்குவாரை வழுவாது காத்திடுவார், வழுவாமல் காத்திடுவார். ஜெயக்கு ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய அல்லேலூயா அவன் நாமத்திற்கே, ஜெய அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. எங்களை நேசிக்கிற நல்லாண்ட பிரேமை தெரிவிக்கிறோம். வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்க சிம்பல் பின்னால் என்ன மீனிங் இருக்கிறது, என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. நாங்கள் அந்த புஸ்தகத்தை நேசிக்கிறோம், சாத்தான் அதை வெறுக்கிறான். நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அதில் ரேப்சரிங் ஃபெய்த் இருக்கிறது, அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் நாங்கள் அதை தியானித்திருக்கிறோம். உலகம் இன்றைக்கு புறக்கணித்திருக்கிறது, சாபனங்கள் புறக்கணித்திருக்கிறது. மெசேஜ் பீப்புள் பார்ட் வேர்டிலேருந்து பெர்ஃபெக்ட் வேர்டுக்கு வருவதில்லை. இதமான ஒரு கண்டிஷன் இருக்கும் பொழுது உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை நீர் கிளைமேக்ஸில் கொண்டு வருகிறேன். வி ஆர் ஜஸ்டிஃபைடு, நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கரைதரை இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மகிமையுள்ள சபையாக எங்களை மாற்றுகிறீர். இதமாக எங்களை நீர் செய்யும் பொழுது இன்றைக்கு நீர் சாபனத்துக்கு வெளியே நிற்கிறீர். அவர்களும் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணி அங்கே எக்ஸால்ட் பண்ணுகிறார்கள். அந்த டேவிட் டியூப்ளிஷ், அந்த சகேரியன் ஆண்டவரே அதை எக்ஸால்ட் பண்ணுகிறதை பென்காமுடைய ஊழியத்திலே நமக்கு காண்கிறோம். இப்படியாக உலகம் அவ்விதமாக டேர்னிங் ஆகி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இவ்விதமாக எங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் காண உதவி செய்கிறேன். அதனால் தான் இப்பொழுது நாங்கள் சாயங்காலத்திலையும் வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களை சேஞ்ச் பண்ணட்டும், எங்களை மோல்டு பண்ணட்டும், எங்களுக்கு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரட்டும், எங்களுக்கு டிவைன் நேச்சர் பொறுமை தாழ்மையை கொண்டு வரட்டும். சஃபரிங் எங்களை வந்து அப்படி மாற்றுகிறது, எங்களை டிவைன் பர்சனாக அது மாற்றுகிறது. உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக எங்களை தகுதிப்படுத்துகிறேன். இப்பொழுது எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உமோடு கூட நாங்கள் 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே அது நிறைவேற போகிறது. நாங்கள் நியூ ஜெருசலேமிலே உம்மோடு கூட இருந்து ஆளுகை செய்வோம். அந்த மில்லினியல் டெம்பிள்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். இதமாக எங்களுக்கு வார்த்தையை நீ சொல்லியிருக்கிற, அது நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாத்துக்குமே செவி கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். கரையில் நான் நின்று அவரை வாழ்த்துவே. எந்து வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் தாரேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனே. கர்த்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.